புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக நோய் இல்லாத வாழ்க்கையை நம்ம எல்லாருமே வாழணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய சமூகத்தை கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான நோய்கள் மனித சமூகத்திற்கு அச்சுறுத்தலாகவே இருந்துட்டு வந்திருக்குங்க. அம்மை, காலரா, பிளேக், தொழுநோய் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் எய்ட்ஸ். ஒருவர் நோய் இல்லாமல் வாழ்கிற போது தான் மனிதனே அவனுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒருவருக்கு சிறிய நோயாக இருந்தாலும் சரி, பெரிய நோயாக இருந்தாலும் சரி, பொதுவாக அந்த நோயை பற்றிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றா பார்க்கப்படுது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலாளர் மற்றும் மூத்த சிவில் நீதிபதி மண்பமை திரு இ ராஜேந்திர கண்ணன் அவர்களும், மாவட்ட எய்ட்ஸ் மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவு மாவட்ட திட்ட அலுவலர் திரு டாக்டர் கே இளையராஜா அவர்களும், புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் திரு டாக்டர் எஸ் குமரேசன் அவர்களும் இன்று உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் நோயும் சமூக பாதுகாப்பும் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் இ ராஜேந்திர கண்ணன், செயலாளர், மூத்த சிவில் நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம், புதுக்கோட்டை. நேயர்களே, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் முதல் தேதி உலக எய்ட்ஸ் நோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதன் ஒரு அங்கமாக புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய திரு பூரண ஜெயா ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும், மாண்புமிகு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் இன்றைய தினம் புதுகை பண்பலை நேயர்களுக்கு எய்ட்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வையும், அது தொடர்பாக எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படும் சட்ட பாதுகாப்பு பற்றியும் இன்றைய தினம் நாம் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்தவிருக்கிறோம். நாம் புதுக்கோட்டை மாவட்ட ஹெச்ஐவி சிகிச்சை மையத்தினுடைய மருத்துவ நிபுணர்களான டாக்டர் திரு எஸ் குமரேசன், உதவி பேராசிரியர், புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மற்றும் டாக்டர் திரு கே இளையராஜா, மருத்துவ அலுவலர், புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியோருடன் கலந்துரையாடவிருக்கிறோம். நேயர்களே, இந்த கலந்துரையாடலை இப்போது துவக்கலாமா? நேயர்களே, உலகத்தில் உள்ள பல்வேறு விதமான நோய்களில் மிகவும் அபாயகரமானது, தீர்க்கவே முடியாதது, இந்த நோய் வந்தால் மனிதன் இறந்தே போவான் என்றெல்லாம் சொல்லப்படும் வியாதிகளில் ஒன்றுதான் எய்ட்ஸ் நோய். அது எவ்வாறு வருகிறது, அதற்கான காரணங்கள் என்ன, அதன் பாதிப்புகள் என்ன, எவ்வாறெல்லாம் சமுதாயத்தில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், சிகிச்சை முறைகள் என்ன, சட்ட பாதுகாப்பு என்ன, எவ்வாறு அரசு எய்ட்ஸ் நோயாளிகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்பது போன்ற விஷயங்கள் நம் ஒவ்வொருவர் மனதிலும் கேள்விகளாக துளைத்து கொண்டிருக்கும். அது பற்றி தெரிந்து கொள்ள நமது மதிப்பிற்குரிய மருத்துவர் திரு கே இளையராஜா அவர்களிடம் நான் இந்த வினாக்களை தொடுக்கிறேன். டாக்டர், எய்ட்ஸ் நோய் என்றால் என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா?
ஐயா வணக்கம். ஐயா, புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் டாக்டர் எஸ் குமரேசன், உதவி பேராசிரியர், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை.
எய்ட்ஸ் என்பது தீர்க்க முடியாத வியாதி அப்படிங்கிறது உண்மைதான். எய்ட்ஸ் என்பது பல நோய்களுடைய ஒரு கூட்டு தொகுப்பாகும். அது ஒரு உயிர்கொல்லி நோயாகும். நோய் ஏற்பட்டுவிட்டால் குணப்படுத்த சிகிச்சை ஒன்றும் கிடையாது, ஆனால் வாழ்நாளை நீட்டிக்க முடியும். இந்த எய்ட்ஸ் என்பது ஹெச்ஐவி அப்படின்ற ஒரு வைரஸ் கிருமினால் ஏற்படக்கூடியது. இது முதன் முதலாக 1980களில் ஆப்பிரிக்கா அமெரிக்கா நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த எய்ட்ஸ் என்பது ஹெச்ஐவினால் ஏற்பட்ட ஒரு கிருமி என்பதை முதல் முதலாக டிக்ளேர் பண்ண ஆண்டு 1980-81களில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1986 முதல் முதலாக இந்தியாவில் முதல் முதலாக சென்னையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது அதற்கு தொடர்ந்து இப்போது நமக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய எல்லா சிகிச்சைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம்.
நேயர்களே, எய்ட்ஸ் நோய் முதலில் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை நமது மருத்துவர் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த உலக எய்ட்ஸ் நோய் தினம் என்று டிசம்பர் 1 குறிப்பிட்டு அனுசரித்து கொண்டிருக்கிறார்களே, அது பற்றி விளக்கு கூற முடியுமா?
உலக எய்ட்ஸ் தினமானது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 1 அதை கடைபிடிக்கப்படுகிறது. வருடத்தின் இறுதி மாதத்தில் இது வருவதால் அந்த வாரம் முழுவதுமே அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வரையில் இது கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு முதல் ஒருவரும் ஒரு உறுதிமொழி ஏற்று எய்ட்ஸ் இல்லா உலகத்தை படைப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இது வருடத்தின் கடைசியில் இது கடைபிடிக்கப்படுகிறது. இது முதன் முதலில் 1988 முதல் உலக எய்ட்ஸ் தினம் கடைபிடிக்கப்பட்டது. அது தொடர்ந்து இன்று 25வது உலக எய்ட்ஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இது வந்து எய்ட்ஸ் இனிமேல் மக்களை பாதிக்காத வண்ணமும் பாதித்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து அவர்களுக்கு மன ஆறுதலையும் வாழ்நாளை நீட்டிக்கும் நோக்கத்துடனும் இது கடைபிடிக்கப்படுகிறது.
மிக அழகாக சொன்னீர்கள் டாக்டர். நேயர்களே, நான் கூட ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் போய் இதை அனுசரிக்கிறார்கள் என்று நினைத்தேன். நமது மருத்துவர் அவர்கள் தெரிவித்தது மிகவும் சிறப்பான விளக்கமாக இருக்கிறது. அதாவது ஆண்டின் இறுதி மாதம் டிசம்பர், அந்த ஆண்டும் இத்தோடு முடிவடைகிறது, இந்த நோயும் இத்தோடு முடிவடையட்டும் என்ற ஒரு அடையாளமாகத்தான் இதனை ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் அனுசரிக்கிறார்கள் என்பதை நமக்கு மருத்துவர் அவர்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறார். நன்றி. அடுத்து நமது மருத்துவர் திரு இளையராஜா அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கலாம். டாக்டர், எய்ட்ஸ் நோய் எவ்வாறு வருகிறது, அதற்கு என்னவெல்லாம் காரணமாக இருக்கிறது என்பதை நமது புதுகை பண்பலை நேயர்களுக்கு புரியும்படியாக சற்று விளக்கி கூறுங்கள்.
எய்ட்ஸ் என்பது ஒரு கூட்டு நோயாகும். இது ஹெச்ஐவி அப்படிங்கிற ஒரு கிருமினால் வருகிறது. இந்த ஹெச்ஐவி கிருமி உடலில் புகுந்து நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை முழுமையாக அழித்து விடுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக குறைந்த காரணத்தினால் பல வியாதிகள், சர்க்கரை, புற்றுநோய், காசநோய், மூளைக்காய்ச்சல், தொடர்ச்சியான வயிற்றுப்போக்கு இருப்பதனால் முழுமையான நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் காரணத்தினால் ஒரு கூட்டு தொகுப்பாகி முடிவில் மரணம் அடைவதற்கான காரணமாக அமைந்து விடுகிறது. ஹெச்ஐவி பாதித்த நபர்கள் அனைவரும் எய்ட்ஸ் என்ற கூட்டு நோய் பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எய்ட்ஸ் என்பது ஹெச்ஐவி நோயினுடைய இறுதி கட்டம், அதைத்தான் நம்ம எய்ட்ஸ் என்று சொல்கிறோம். எய்ட்ஸ் பாதித்த எல்லாருமே ஹெச்ஐவி பாதித்தவர்கள்தான். ஆனால் ஹெச்ஐவி பாதித்த எல்லாருமே எய்ட்ஸ் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் ஆரம்ப நிலையிலேயே இதை சரி செய்து வாழ்நாளை நீட்டிக்க செய்ய முடியும். ஐயா,
டாக்டர், நீங்கள் சொன்னதுலேருந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் ரெண்டுமே ஒன்று நான் நினச்சிட்டு இருந்தேன். ஹெச்ஐவி வேறு, எய்ட்ஸ் வேறு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு லேசாக தெரிய வந்திருக்குது. அதை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்கி சொல்லுங்களேன்.
ஹெச்ஐவி என்பது அந்த வைரஸ் நம் உடம்பில் சென்றவுடன் அதனால் நாம் ஹெச்ஐவி பாதித்த நபர்களாகி விடுவோம். ஹெச்ஐவி என்றால் அவரது உடலில் ஹெச்ஐவி கிருமி இருக்கும், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்காது. ஆனால் எய்ட்ஸ் என்பது அந்த ஹெச்ஐவி கிருமியானது நம் உடலில் நீண்ட நாட்கள் இருந்து நம் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதித்து அதனால் பல்வேறு வியாதிகள் நம் உடலில் ஏற்பட்ட நிலைதான் எய்ட்ஸ் என்பது. நாம் ஹெச்ஐவி பாதித்த நபர்களுக்கு உடனடியாக சிகிச்சையை ஆரம்பித்து தொடர் சிகிச்சை கொடுப்பதன் மூலம் அவர்கள் உடம்பில் உள்ள ஹெச்ஐவி வைரஸை குறைத்து அதனால் ஏற்படும் பாதிப்புகளை தடுத்து விடலாம். அதனால் ஹெச்ஐவி பாதித்த நபர் எய்ட்ஸ் அந்த நிலையை எட்டுவதை நாம் தடுக்க முடியும். இதன் மூலம் அவரின் வாழ்வு நிலையும் மேம்படும், வாழ்நாளும் நீட்டிக்கக்கூடும். நன்றி ஐயா.
ஹெச்ஐவி என்பது வைரஸ், அது மனித உடலுக்குள் சென்று தங்கிவிடுகிறது. அது தனது உள்ளார்ந்த வீரியத்தை அதிகப்படுத்தி மனித உடலில் பல்வேறு விதமான நோய் எதிர்ப்பு சக்தி குறைவினை உண்டு பண்ணி அதன் விளைவாக நோய் முற்றிய நிலை வரும்போது அது எய்ட்ஸ் என்று சொல்கிறார்கள் என்று நமது மருத்துவர் விளக்கியிருக்கிறார். நன்றி ஐயா. எய்ட்ஸ் நோயின் அறிகுறிகள் என்ன, இதை பற்றி நமது மருத்துவர் திரு இளையராஜா அவர்கள் விளக்குவார்கள்.
ஹெச்ஐவி கிருமி உடலில் புகுந்தவுடன் எந்தவிதமான அறிகுறியும் பெரும்பாலும் நிறையா நபர்களுக்கு இருப்பது கிடையாது. நோய் கிருமி உள்ளே வந்தவுடன் முதல் 3-6 பிறகு வேகமாக உடல் எடை மிகவும் குறையும். 1 மாதத்திற்கு மேலாக காய்ச்சல் தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு மேலாக இருமல் இருக்கும், தொடர்ச்சியான வயிற்றுப்போக்கு இருக்கும், உடல் அரிப்புடன் கூடிய தோல் வியாதி இருக்கும், மிக உடல் சோர்ந்து காணப்படும், அவர்களுக்கு சரியான தெம்பு இருக்காது, எப்படி சொல்லோம்னா சடசடன்னு வரும், சோம்பேறியாக இருப்பாங்க, உடல் பலகீனமாக காணப்படும். ஐயா,
தற்போது காய்ச்சல் சீசன் வந்துட்டுருக்குன்னு நம்ம ஊரில் எல்லாம் வழக்கமாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஃப்ளூ காய்ச்சல் பரவுது சில மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன அறிகுறிகள் இந்த ஃப்ளூ காய்ச்சலுக்கும் இருக்குது, டைஃபாய்டுன்னு சொல்லக்கூடிய காய்ச்சல் கிட்டத்தட்ட அது மாதக்கணக்கில் வந்து அந்த நோயோட தாக்கம் இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம டைஃபாய்டுன்னு எடுத்துக்கிடுவாங்களா, இல்லை ஹெச்ஐவின்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
இந்த எய்ட்ஸ் ஆனது கடைசி நிலை. ஹெச்ஐவி என்பது உடலில் பாதித்தவுடன் முதல் மருத்துவர் ஐயா கூறியது போல் முதல் 1 முதல் 6 மாதங்களுக்கு எந்தவித இருக்காது. அதன் பின்பு இதுவும் ஒரு ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ், அதாவது எல்லா காய்ச்சல் அறிகுறியைப் போலவே ஜுரம், தொண்டை வலி, உடல் வலி, வயிற்றுப்போ, உடல் எடை குறைதல், இதுபோன்ற அறிகுறி அதனுடன் தான் இருக்கும். ஆனால் மற்ற அனைத்து ஜுரங்களும் அதற்கான வைத்திய முறைகளில் குணப்பட்டுவிடும். இந்த ஹெச்ஐவி பாதித்த நபர்கள் எந்தவித சிகிச்சைக்கும் பலனளிக்காமல் அவர்கள் தொடர்ந்து ஜுரம், வயிற்றுப்போக்கு, உடல் எடை குறைதல் இதுபோன்ற அறிகுறிகளுடன் தொடர்ந்து இருப்பார். அதனால் நாம் ஒரு பரிசோதனையாக செய்து இறுதியில் அவர் ஹெச்ஐவி பாதித்த நபர் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆரம்ப நிலையில் அனைவருக்கும் இந்த பரிசோதனையை செய்ய தேவையில்லை. மாதக்கணக்கில் இந்த அறிகுறிகள் தொடர்ந்து நீடிக்கும் வகையில் நாம் ஒரு சந்தேகத்தின் பேரில் இதை நாம் சோதனை செய்து பார்த்து கொள்ளலாம். நன்றி ஐயா.
நேயர்களே, இதை நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால், சாதாரணமாக நான் குறிப்பிட்டதை போன்று ஃப்ளூ, டைஃபாய்டு போன்ற காய்ச்சல்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் மருந்து மருத்துவத்திற்கு நோய் கட்டுப்பட்டு விடுகிறது. இது போன்ற இயல்பான காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களுக்குரிய மருத்துவ சிகிச்சைகளை அளித்த பின்னரும் அந்த மருந்து வேலை செய்யாமல் கட்டுப்படவில்லை என்றால் அது எய்ட்ஸ் நோயின் தாக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்பது மருத்துவர் அளித்த விளக்கத்தின் மூலம் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அவ்வாறே புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அடுத்து இந்த எய்ட்ஸ் நோய் எப்படியெல்லாம் பரவுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் டாக்டர்.
எய்ட்ஸ் நோய் கிருமி ஹெச்ஐவி என்பது உடலில் உள்ள திரவத்தில் நிறைய காணப்படும். எந்தெந்த திரவத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ரத்தம், ஆண் விந்து, பெண் உறுப்பு திரவம், தாய்ப்பால், இந்த இடங்களில் இந்த கிருமி அதிகமாக இருக்கிறதுனால் தகாத உடல் உறவு, அதாவது ஹெச்ஐவி பாதித்த ஒரு நபருடன் உடலுறவு கொள்வதன் மூலமாகவும், மருத்துவமனைகளில் பயன்படுத்தக்கூடிய ஹெச்ஐவி பாதித்த நபருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நீடிலை இன்னொரு நீடில் மற்ற நபருக்கு பயன்படுத்துவதனாலையும், தாய்ப்பால் கொடுப்பது மூலமாகவும், இரத்த தானங்கள் கொடுக்கும் பொழுது அதன் மூலமாகவும் பரவுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதிகமாக பரவுவதற்கான காரணம் தகாத உடல் உறவு மூலமாக தான் இது பரவுகிறது ஐயா.
இதை பால்வினை நோய் என்று ஆழமாக சொல்ல முடியுமா?
நீங்கள் சொல்வது போல் இது ஒரு பால்வினை நோய் தான் ஐயா. பால்வினை நோய் பல நோய் இருக்கிறது. எல்லாருக்கும், எல்லா பால்வினை நோய்க்கும் முதல் காரணம் ஹெச்ஐவிங்கிறது உண்மையான காரணமாகும்.
நன்றி, மிகச் சிறப்பான விளக்கத்தை அளித்திருக்கிறீர்கள் டாக்டர். இந்த ஒரு குறிப்பிட்ட விதமான இரத்த பிரிவுல உள்ள நபர்களுக்கு தான் வந்து இந்த எய்ட்ஸ் நோய் வந்து ரொம்ப ஈஸியாக போய் பிடிச்சிக்கிறது, மற்றவங்களுக்கு எதிர்ப்புணர்வு வந்து அந்த ரத்தத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? அதாவது நம்ம இந்த கொரோனா டைமில் கூட ஒரு குறிப்பிட்ட இரத்த வகையை சொல்லி இந்த இரத்த வகை உள்ளவங்களை வந்து அதிகமாக தாக்குனதாக அறிக்கைகளையும் நாம் செய்தித்தாள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் கேள்விப்பட்டிருக்கோம், தெரிந்திருக்கிறோம். அதுபோன்று ஹெச்ஐவி வைரஸ் குறிப்பிட்ட இரத்த வகை உடலில் உள்ள நபர்களை குறிவைத்து தாக்குகிறதா அல்லது பலவீனப்படுத்துகிறதா, இந்த விஷயத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள்.
ஹெச்ஐவி வைரஸ் ஆனது ஒருவரிடமிருந்து மற்றொருக்கு மருத்துவர் ஐயா கூறியது போல் தகாத மற்றும் பாதுகாப்பற்ற உடலுறவின் மூலம் மற்றும் ஹெச்ஐவி பாதித்த நபர் பயன்படுத்திய ஊசிகளை மீண்டும் பயன்படுத்துவதனாலும், ஒரு ஹெச்ஐவி பாதித்த கர்ப்பிணி பெண்ணிடமிருந்து அவருடைய குழந்தைக்கும் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த நபர் பாதித்த நபரின் உடலில் உள்ள வைரஸ் எண்ணிக்கையின் அளவை பொறுத்து தான் இந்த தொற்று எந்த வேகத்தில் பரவுகிறது என்பதை நாம் தீர்மானிக்க முடியுமே ஒழிய, அவர் எந்த வகை இரத்த குரூப்பை சேர்ந்தவர் என்பது தீர்மானிக்கப்படுவதில்லை. அந்த பாதித்த நபரின் உடலில் உள்ள வைரஸ் அளவு, எந்த லோட், வைரல் லோட் என்று கூறுவோம், அதிகமான வைரல் லோட் இருந்த நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு வந்தால் அவருக்கு அதன் வீரியம் அதிகமாக இருக்கும். அந்த வைரல் லோட் மிகவும் குறைவாக உள்ள நபரிடமிருந்து பாதித்தால் அவருக்கு பாதிப்பு மிகவும் குறைவாக இருக்கும். இந்த வைரல் லோட் குறைப்பதில் தான் நம்முடைய சிகிச்சை முறை முக்கிய பங்காற்றுகிறது என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா.
நேயர்களே, பொதுமக்களாகிய நமது மத்தியில் இரத்தம் குறிப்பிட்ட வகையை சார்ந்தது எய்ட்ஸ் நோயை அதிகமாக வரவழைக்கிறது என்ற நம்பிக்கை தேவையில்லாத ஒன்று என்பதை நமது மருத்துவர் ஐயா அவர்கள் மிக அழகாகவும் தெளிவாகவும் விளக்கியிருக்கிறார்கள். எனவே யாருக்காவது அது போன்ற பயம் இருந்தால் அந்த பயத்தை இப்போதே நீக்கிக் கொள்ளுங்கள். என்ன விதமான பரிசோதனைகளை நடத்தி இந்த நோயின் தாக்கத்தையோ அல்லது நோய் வைரஸ் உள்ளே புகுந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறீர்கள்? அதை பற்றி சற்று விளக்கி கூறுங்கள்.
ஹெச்ஐவி தொற்று உள்ள நபர் என்று சந்தேகப்பட்டால் நமது மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லாமல் தனியார் மருத்துவமனைகளிலும் இதற்கான கார்ட் டெஸ்ட் ஒன்று உள்ளது. ஆன்டிஜென் ஆன்டிபாடி டெஸ்ட், கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட், எலிசா டெஸ்ட், இந்த பரிசோதனையின் மூலமாக ஹெச்ஐவி உள்ள நபரை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கிறோம் ஐயா.
இந்த ஹெச்ஐவி வைரஸ் பரவலை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் விளக்கி சொல்லுங்கள் ஐயா.
இது நம்ம ஊரில் உள்ள பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துகிறதாங்க ஐயா. ஒருவனுக்கு ஒருத்தி தகாத உடல் உறவு கொள்வதை தடுக்க வேண்டும். தொற்று நீக்கம் செய்யப்பட்ட ஊசி மற்றும் ஊசி குழல்களை முறையாக பயன்படுத்த வேண்டும். இது இல்லாமல் நம்ம இரத்த தானம் பெறும்போதே எய்ட்ஸ் பரிசோதனை செய்து அந்த இரத்தத்தில் எய்ட்ஸ் பரிசோதனை செய்து அதில் இல்லை என்று கன்ஃபர்மேஷன் செய்ததுக்கப்புறம் தான் ஒருவருக்கு இன்னொருக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் முறையாக செய்யப்பட்ட பரிசோதனை மூலமாகவும் உடலுறவில் காண்டம் யூஸ் பண்ணுவதன் மூலமாகவும் இதை பரவாமல் தடுக்கலாம் ஐயா.
நன்றி டாக்டர். பொதுவாக வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வழக்கமாக ரத்த பரிசோதனைகள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெச்ஐவி வைரஸோட தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிடறாங்க. சாதாரணமாக மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, உடலில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த அறிகுறிகள் வந்தால் கூட அட வழக்கமான காய்ச்சல் தான்ப்பான்னு சொல்லி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. பொதுவாக நம்ம கிராமத்தில் வேலை பார்க்குற நபர்களுக்கு வந்து எதிர்ப்பு உணர்வு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கனால அவங்க லோக்கலில் போய் கடையில் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க, இதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணி பெண்கள் என்று வரும்போது நமக்கு அரசாங்கம் வகுத்துல நடைமுறைப்படியும் தனியார் மருத்துவமனைகளிலும் வந்து ஒரு இத்தனை மாதத்திற்கு என்னென்ன சிகிச்சைகள் என்னென்ன சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு நிரந்தரமான ஒரு நடைமுறைகள் இருப்பதனால இரத்த பரிசோதனை முக்கியமாக இருக்கிறது. அது போன்ற தருணங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த பரிசோதனை செய்யும்போது அவர்களது உடலில் ஹெச்ஐவி வைரஸினுடைய தாக்கம் இருப்பதாக கண்டுபிடித்ததாக நிறைய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது போன்ற கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெச்ஐவி தாக்குதல் இருப்பதால் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் குழந்தைக்கு அது பரவ வாய்ப்பு உள்ளதா? ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட தாய்க்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் நிச்சயமாக ஹெச்ஐவி வைரஸினுடைய தாக்கம் இருக்குமா? அவர்கள் எய்ட்ஸ் நோயாளிகள் என்ற வகைப்பாட்டிற்குள் வருவார்களா? இதை பற்றி விளக்கி சொல்லுங்கள்.
இது ஒரு முக்கியமான கேள்வி ஐயா. நமது நாட்டில் ஹெச்ஐவி வேகமாக பரவி வந்த வேளையில் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசோதனை செய்வதன் மூலம் அதிகமான எய்ட்ஸ் நோயாளிகள் மற்றும் ஹெச்ஐவி நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு தீர்வு அளித்ததன் மூலம் இன்று அது பரவலாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் இரண்டு வகையான நன்மைகள் இருக்கிறது. ஒன்று, இந்த நோய் பாதித்த கர்ப்பிணி தாய்மார்கள் சிகிச்சையின் மூலம் காப்பாற்றப்படுகிறார்கள். இரண்டாவது, அவர்களின் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் குழந்தைகளுக்கு இந்த ஹெச்ஐவி வைரஸ் பரவுவதை தடுக்க முடிகிறது. ஒரு கர்ப்பிணி பெண்கள் கருவிட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களின் உடலில் ஹெச்ஐவி இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தால் அது கண்டிப்பாக அவர்களது குழந்தைகளுக்கு போவதை உறுதியாக தடுக்க முடியும். அதற்கான மருத்துவ வசதிகள் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கிடைக்கிறது. நன்றி ஐயா.
அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு முதல் 3 மாதத்திலேயே கண்டுபிடித்து விட்டோம் என்றால் பிறக்கும் குழந்தை நோய் தொற்று இல்லாமல் பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அந்த கர்ப்பிணி பெண்களை 7வது மாதம் 8வது மாதம் அந்த டைமில் அவங்களுக்கு கண்டுபிடிச்சோன்னா பிறக்கிற குழந்தைக்கு ஹெச்ஐவி தொற்று வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ எல்லா கர்ப்பிணி பெண்களுமே ஆரம்ப காலத்திலேயே, அதனால தான் இப்போ எல்லா அரசு ஆரம்ப சுகாதாரத்திலையும் 3வது வாரம் 4வது வாரத்திலேயே எல்லா ஹெச்ஐவி பெண்களுக்கும் நம்ம கம்பல்சரியாக டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணி அதில் பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா ஆரம்ப காலத்திலேயே மருந்து மாத்திரையை எடுத்துக்கொண்டால் பிறக்கும் குழந்தை நோய் தொற்று இல்லாமல் பிறப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகம் ஐயா.
நேயர்களே, நமக்கே தெரியும் துவக்க காலத்தில் எய்ட்ஸ் நோய் வந்து விரைவாக பரவி கொண்டிருக்கிறது என்று அனைவருக்கும் ஒரு பெரிய பீதி இருந்தது. சமீபத்தில் நாம் சந்தித்த கொரோனா நோய் கூட எவ்வளவு வேகமாக பரவியதோ அதைவிட சற்று குறைவாக எய்ட்ஸ் நோய் பரவி கொண்டிருப்பதாக சமுதாயத்தில் பெரிய குழப்பம் இருந்தது. ஆனால் மருத்துவ சிகிச்சைகள், அந்த சிகிச்சை முறைகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த நோய் நமது சமுதாயத்தில் பரவுவது தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதாவது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். இப்போது உள்ள விஞ்ஞான வளர்ச்சிப்படி என்னென்ன விதமான, அதாவது லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள் நவீனமாக எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை பற்றி மருத்துவரிடம் தற்போது கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
இந்த ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஆரம்ப காலத்தில் நம்ம வெள்ளையணுக்கள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த அட்வான்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, வைரல் லோடு எந்த அளவுக்கு நம்ம உடம்புல கிருமி இருக்குது அப்படிங்கிறத இப்போ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அட்வான்ஸாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடிலாம் காலையில் நைட்டு அப்படிங்கிற 2 மருந்து 3 மருந்து அந்த மாதிரி கொடுப்போம். இப்போ அடுத்த லெவல் போய் ஒரே ஒரு மருந்து தான், 3 மருந்து சேர்ந்த ஒரு கூட்டு மருந்து மட்டும்தான் இப்போ கொடுக்குறோம். இப்போ முன்ன மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட்டா ஏதாவது பாதிப்பு வர்றது, உடல் ஏற்றுக்காமல் போகிறது, அதனுடைய பாதிப்பு பக்க விளைவுகள்லாம் நிறையா இருக்கும். இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ரெஜிமன் நம்ம சொல்லுவோம், இது நல்லபடியாக எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் மற்ற நபர்கள் பாதிக்கப்பட்ட சக்கரை ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க எப்படி வாழ்நாளை நீட்டிக்க செய்ய முடிகிறாங்களோ அதே மாதிரி ஹெச்ஐவி பாதித்த நபர்களும் இந்த கூட்டு சிகிச்சையின் மூலமாக அவர்களுடைய வாழ்நாளை ஆரோக்கியமாக, வாழ்நாளை நீட்டிக்கிறது முக்கியமில்ல, நல்லபடியாக ஆரோக்கியமாக நலமாக வாழ்கிற வாழ்க்கையை இப்போ செய்திருக்கிறார்கள். அதுக்கு இந்த அட்வான்டேஜ் மெடிசின் நல்லாவே இருக்குது. நன்றி ஐயா.
நேயர்களே, நமது மருத்துவர் அவர்கள் தெரிவித்த தகவலின்படி பார்க்கும்போது இந்த நோய் வந்தவர்கள் உடனே இறந்து விட மாட்டார்கள், அவர்களும் சராசரி மனிதர்களைப் போல நீண்ட காலம் உயிர் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை நமது மருத்துவர் அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவலை தெரிவித்ததற்கு உங்களுக்கு சிறப்பான நன்றி ஐயா. டாக்டர், இந்த எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்டவங்களை தனிமைப்படுத்தி வச்சுருக்கணுமா? இது ஏற்கனவே நீங்கள் சொன்ன பதில் தான், நான் கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி தான். இதை இன்னும் ஸ்பெஷலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுங்க.
இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறது தொற்று நோய் என்று கூறினாலும் ஒருவருக்கு ஒருவர் தொடுவதன் மூலமாகவும் பழகுவதன் மூலமாகவும் கண்டிப்பாக இது பரவாது என்பது முன்னையே நம்ம விரிவாக கூறியிருக்கோம். ஸோ இது வந்து உடல் திரவத்தின் காண்டாக்ட் மூலம், அதாவது பிளட்டு மூலியமாகவோ இல்லை அந்த விந்து திரவம் அந்த பெண் யோனி திரவம் இதன் மூலியமாக மட்டுமே பரவும். அதனால் ஒருவருடன் நம்ம சேர்ந்து வாழ்வதினாலோ, அவர்களை தொடுவதினாலோ, அவர்களுடைய நம் நார்மல் வாழ்க்கை முறையினால் இது பரவாது என்பதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்கிறோம். ஸோ இது தகாத உடல் உறவு மற்றும் பாதுகாப்பற்ற உடல் உறவு மற்றும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படும் ஊசி சிரஞ்சுகள் மற்றும் பரிசோதனை செய்யப்படாத இரத்தத்தை ஏற்றும் முறைகள், இவைகள் மட்டுமே இந்த ஹெச்ஐவி பரவுவதற்கான வழிமுறைகள். வேறு எந்த வழியிலும் இது பரவாது என்பதை மீண்டும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா.
சிறப்பாக சொன்னீர்கள், நன்றி ஐயா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிவகுத்துள்ளபடியே மைய அரசும் மாநில அரசுகளும் தங்களது குடிமக்களினுடைய மருத்துவ சுகாதார நிலையை உறுதிப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சுகாதாரத்துறையை வைத்து கொண்டு மக்களுக்குரிய அந்த பொது சுகாதார பராமரிப்பு என்ற திட்டங்களை வந்து முன்னிலைப்படுத்தி மக்களை நோய் தீவிர தாக்குதல்களிலிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்தியாவை பொறுத்தவரையில், தமிழக மாநிலத்தை பொறுத்தவரையில், நம் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த எய்ட்ஸ் நோய் தடுப்பு பற்றி என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, என்னென்ன அமைப்புகள் துவங்கப்பட்டிருக்கிறது, அது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதை சற்று விளக்கி கூறுங்கள்.
முதல் முதலாக ஹெச்ஐவி கிருமி நம்ம இந்தியாவில் 1986 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் இந்தியன் கவர்மெண்ட் நேஷனல் எய்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதனுடைய பரிந்துரையின் பேரில் 1992 நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷங்கிற அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஹெச்ஐவி பாதித்த மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு முறையான சிகிச்சையை இலவசமாக தான் பண்ணி கொண்டிருக்கிறது. அனைத்து பாதித்த மக்களுக்கும் மருந்து, கவுன்சிலிங், ட்ரீட்மெண்ட் எல்லாமே கவர்மெண்ட்டு இலவசமாக தான் பண்ணி கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு அளவில் இருக்கிறது. புதுக்கோட்டையில் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலகம் ஒன்றும் மாவட்ட அளவில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு பிரிவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு கீழாக அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பரிசோதனை கண்டுபிடிக்கக்கூடிய ICTC மையமும் மருத்துவக் கல்லூரியில் இயங்கக்கூடிய AIT மையமும் அதற்கு கீழ் இயங்கி வருகிறது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன் நம்ம கவர்மெண்ட்டும் சேர்ந்து செய்த ஒரு பணியாகும். மக்களுக்கு மிகப்பெரிய பணியாக நடந்து கொண்டிருக்கிறது ஐயா.
நன்றி ஐயா. நேயர்களே, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று ஒரு நல்ல பழமொழி போன்ற நல்வாக்கியம் நம்மிடையே இருக்கிறது. அதுபோல எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், ஐயோ மிகப்பெரிய நோய் வந்து விட்டதே, சொத்தை புறம் இழந்துதான் நாம் இந்த நோயை சரி பண்ண வேண்டுமா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவிட வேண்டுமா என்ற பயம் கொள்ள தேவையில்லை. ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சம்பந்தப்பட்ட அரசாங்கமே அனைத்து விதமான மருந்துகளையும் மருத்துவ சிகிச்சை முறைகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிவகுத்தபடி அரசாங்கங்களே இலவசமான உயர்தர சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறது, இந்த நோயை கட்டுப்படுத்துகிறது என்பதை நமது மருத்துவர் அவர்கள் மிக தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்குமோ, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எவருக்குமோ எய்ட்ஸ் நோய் பாதிப்பு இருக்கிறது என்று தெரிந்தால் கூட சிகிச்சைக்காக பல லட்சங்களையும் கோடிகளையும் இழக்க வேண்டுமே என்று யாரும் பயப்பட தேவையில்லை. அரசாங்கம் அளிக்கும் இலவச சிகிச்சையை பெற்றுக்கொண்டே அந்த நோயை குணப்படுத்தலாம் என்பதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நேயர்களே, ஒருவேளை பச்சை குத்தியே ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு மட்டும் புதிதாக ஊசியை பயன்படுத்தி பச்சை குத்த சொல்லுங்கள். வேறு ஒரு நபருக்கு பயன்படுத்திய ஊசியை உங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்பதை கடினமாக சொல்லி தடுத்து நிறுத்தி விடுங்கள். டாக்டர், நான் ரெண்டு விதமான பிரச்சனைகளை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு இருக்கேன். ஒன்று, HIV வைரஸ் தனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து மருத்துவர்களாகி நீங்கள் வந்து தகவலாக சொல்லும்போது அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்று சொல்லக்கூடிய அவங்க விக்டிம் தான் நம்ம சொல்லுவோம், நோயாளின்னு சொல்லலாம். அந்த நோயாளிக்கு வந்து முதல்ல வந்து அவ்வளோதான், என் உடம்புக்குள்ளே இந்த நோய் வந்துருச்சு நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாரல் ப்ரெஷர் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே வந்து வந்துடும். அந்த மன அழுத்தம் வந்து அவர்களை வந்து கொல்ல ஆரம்பிச்சிடும். அவங்களோட வழக்கமான நடவடிக்கைகளில் வந்து மாற்றங்கள் நிறைய இருக்கும். இயல்பான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது, நம்ம இந்த சமுதாயம் புறக்கணிச்சிரும், நம்ம குடும்ப உறுப்பினர்கள் புறக்கணிச்சிருவாங்க, அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு பயம். அடுத்து வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த தகவல் எப்போதோ வெளியே போய் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த நபருக்கு HIV வைரஸ் எய்ட்ஸ் வந்துருச்சாம்ப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டா அவங்க பார்க்குற பார்வை, ஒதுக்கி தள்ளக்கூடிய அந்த இது, சமுதாய புறக்கணிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சோசியல் டிஸ்டன்சிங், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த நபர்களை மன ரீதியாக அழுத்தத்தை உண்டு பண்ணுது. ஒன்று, வைரஸ் பாதிக்கப்பட்டது உடல் ரீதியான நோய் மற்றும் அதன் தாக்கம், அது உள்ளுக்கு அதோட வேலைகளை காட்டி அது மனசனை கொண்டுகிட்டே இருக்கும். அதையும் தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அந்த புறச்சூழ்நிலை, நமது குடும்ப உறுப்பினர்கள், சமுதாயம் அந்த எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களை உளவியல் ரீதியாக அழுத்துக்கிறது. சிலர் அதில் மென்டலாகவும் ஆயிடுவாங்க, மனநிலை பாதிப்புக்கும் உள்ளாயிருவாங்க. மனநல பாதிப்பு இல்லாட்டி கூட வந்து ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மருத்துவ சிகிச்சையோடு சேர்ந்து இந்த மனநிலை பாதிப்பு அல்லது மன அழுத்தத்திற்கு என்ன விதமான சிகிச்சை கொடுக்கிறீர்கள், இதை பற்றி விளக்கி சொல்லுங்கள்.
ரொம்ப அருமையான கேள்விங்க ஐயா. நீங்கள் சொன்னது போல் உடல் வியாதி ஒரு பக்கம், மனவியாதி மறுபக்கம். மனவியாதி அப்படின்றது ஒரு அவமானமாக தான் அவங்க கருதுகிறாங்க. இப்போ சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம எப்படி வேலை பார்க்குறது, நம்ம அவங்க ரோட்டில் யாரோ போய் பார்த்துட்ருப்பாங்க, எல்லோரும் நம்மளை பற்றி பேசுகிற மாதிரி நினச்சிக்குவாங்க. அவங்க மிகவும் மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாவாங்க. அவங்க வந்த உடனேயே HIV உங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம சொன்ன உடனே அவங்க மனதளவில் முதல்ல ஏற்றுக்கவே போகிறது கிடையாது. நான் அப்படி போகலையே, நான் இப்படி பண்ணலையே, எனக்கு எப்படி வந்துச்சுனே தெரியலையே அப்படிங்கிறதா எல்லாரோடையும் இருக்கும். அதை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைப்போம். நம்ம சென்டரில் கவுன்சிலர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாங்க. முதல்ல வந்த உடனேயே அவங்களுக்கு HIV பற்றி ஒரு விளக்கத்தை கொடுப்போம். HIV ஒன்றும் கிடையாது, அது எப்போதும் போல் எல்லாருக்கும் வர்ற வியாதி மாதிரி தான் உங்களுக்கும் வந்திருக்கு, இது ஒன்றும் பண்ணாது, நீங்களும் சமுதாயத்தில் மற்றவங்களை மாதிரியே நல்லா வாழலாம். இந்த பாதிப்பு இருக்கிறதுனால உங்கள் உடல் வியாதி மீறி மனவியாதி சில இருக்கும், அதை எங்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக தனிப்பட்ட முறையில் கவுன்சிலரும் எங்களுக்கு இருக்காங்க. பக்கத்திலேயே ஆலோசகரை மீறி சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, அங்கேயும் மருத்துவர்கள் அணுகி அதற்கான முறையான சிகிச்சையில் அவங்களுக்கு வழங்குறோம் ஐயா.
இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால், பீதி அடையாதீர்கள், பதற்றம் அடையாதீர்கள், எதையும் உறுதிப்படுத்தாமல் நீங்களாக எந்த யூகத்திற்கும் வர வேண்டாம். ஒருவேளை HIV வைரஸ் தாக்குதல் இருக்கிறது என்று தங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டால் கூட அதையும் சரிப்படுத்துவதற்கான மருத்துவ நடைமுறைகள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த சிகிச்சை முறைகளை பற்றி நம்ம டாக்டர்கிட்ட அடுத்து தொடர்ந்து கேட்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து நம்ம டாக்டர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வந்து இரத்தத்தின் மூலமாகத்தான் பரவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பால்வினை நோய், அதாவது பிசிக்கல் காண்டாக்ட் என்று சொல்லக்கூடிய உடல் ரீதியிலாக ஒரு ஆணோ பெண்ணோ உடல் ரீதியாக உறவு கொள்ளும் போது அதன் மூலமாக பரவுகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதில் இரத்தத்தின் மூலமாக பரவுகிறது என்ற விஷயத்தை பொறுத்தவரையில் உங்கள் அருகில் இருக்கும் ஒரு நபர் எய்ட்ஸ் நோயாளி என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தகவல் தெரிகிறது என்றால் கூட, இந்த சமுதாயத்தில் இருக்கும் அந்த நபரை பொறுப்புள்ள குடிமக்களாகிய நாம் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கு நான் உதாரணம் சொல்கிறேன். ஒரு விபத்து நடக்கிறது, விபத்தில் இரத்தப்போக்கு அதிகமாகி அந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவசரத்திற்கு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த குறிப்பிட்ட இரத்த வகையைச் சேர்ந்த ஒரு நபரை கண்டுபிடித்து அந்த நபருக்கு இரத்த ஹெச்ஐவி வைரஸ் பாதிப்பு உள்ளதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கக்கூட வசதி இல்லாத சூழ்நிலை உள்ள இடங்களில் இது நடக்கிறது என்று நாம் யூகித்துக் கொள்வோம். அந்த நபரினுடைய இரத்தத்தை விபத்தில் பாதிக்கப்பட்ட நபருக்கு இரத்தத்தை ஏற்றி உயிரை காப்பாற்றி விடுகிறார்கள். அதன் பின்னர்தான் இரத்த தானம் கொடுத்த நபரின் இரத்தத்தில் ஹெச்ஐவி வைரஸ் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்படும் போது, இந்த நான் குறிப்பிட்ட இந்த உதாரணத்தில் விபத்தில் பாதிக்கப்பட்டு இரத்தம் ஏற்றப்பட்ட அந்த நபர் என்ன தவறு செய்தார்? இந்த குறிப்பிட்ட நபருக்கு வைரஸ் இருக்கிறது என்று தெரியாமலே தான் அவரும் இரத்த தானம் செய்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இரண்டு நபர்களுக்குமே ஹெச்ஐவி வைரஸினுடைய தாக்குதல் இல்லை என்பது நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. இது போன்ற சூழ்நிலைகளில் ஹெச்ஐவி வைரஸால் பாதிக்கப்பட்ட நபர்களை நடவடிக்கை சரியில்லை, கண்ணிய குறைபாடு உள்ள பொம்பளை, இவன் வந்து ஒழுக்க குறைபாடான ஆண் அப்படின்னு சொல்லி நம்மளாக கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்கள ஒதுக்கி தள்ளினா இது எந்த விதத்தில் நியாயம்? நேர்களே, நான் சொன்னது கொஞ்சம் குழப்பமாக கூட இருந்திருக்கலாம். நான் உங்களிடம் குறிப்பிட்ட இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட நபரினுடைய உதாரணம் எதற்காக சொன்னேன் என்றால், பாலியல் தொடர்பே இல்லாமல் இரத்தத்தை தானமாக பெற்றதின் விளைவாக வைரஸ் நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது போன்ற சூழ்நிலையில் வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர்களை கூட நாம் தவறாக எண்ணி நாம முத்திரை குத்திவிட வேண்டாம், அவர்களை புறக்கணித்து ஒதுக்கிவிட வேண்டாம் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு தெளிவாக வேண்டுகோளாக வைக்கிறேன்.
மாவட்ட சட்டப்பணிகள் மூலமாக நீங்கள் ஏஆர்டி ஹெச்ஐவி பேஷண்ட்டுகளுக்கு உங்கள் மூலமாக என்ன பணி நடைபெறுகிறது ஐயா?
சிறப்பான கேள்வி கேட்டீர்கள் ஐயா அவர்களே. நேயர்களே, புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் சட்ட உதவி வழங்குவதுதான் தலையாய கடமையாக இருக்கிறது. நீதிமன்றங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான பொதுமக்களுக்கும் சட்ட உதவிகளை நாங்கள் வாரி வழங்கி கொண்டிருக்கிறோம். இது அரசின் கடமை என்ற அடிப்படையில் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இது போக இதன் தொடர்ச்சியாகவே எங்களிடம் பட்டியல் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆ அட்டவணை வழக்கறிஞர்கள், ஆவண்ணா அட்டவணை வழக்கறிஞர்கள், அதாவது ஏ பேனல் லாயர்ஸ், பி பேனல் லாயர்ஸ் என்று இரண்டு பிரிவு வழக்கறிஞர்கள் அவர்களது பணி மூப்பின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு தங்களது சேவைகளை பொதுமக்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய திறன்மிகுந்த வழக்கறிஞர்களை பயன்படுத்தி புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் ஏஆர்டி சென்டர் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி சென்டர் என்று சொல்லக்கூடிய எய்ட்ஸ் நோய் சிகிச்சை மையத்திற்கு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையன்று எங்களது பட்டியல் வழக்கறிஞர் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டு அங்கு சென்று சிகிச்சைக்கு வரும் நபர்களிடம், பாதிக்கப்பட்ட நபர்களிடம் உரையாடி அவர்களுக்கு என்ன விதமான சட்டப்பூர்வ உதவிகள் தேவைப்படுகிறது என்பதை அறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் நோக்கம் என்னவென்றால், எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு விட்டதாக கருதும் அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நபர் அவ்வளவுதான் எனக்கு எல்லாமே முடிந்து விட்டது, ஒன்றும் நடக்காது என்று மன அழுத்தத்திற்கு உள்ளாகி ஏற்கனவே வேதனையில் துடித்து கொண்டிருப்பார். அந்த நபருக்கு அவ்வளோதான், இவன் எய்ட்ஸில் செத்து போயிடுவான், இவனுக்கு சொத்தாவது ஒன்றாவது போடா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுருவாங்க. இல்லை சொத்தில் பங்க தர மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ தான் சாக போகிறே, உனக்கு எதுவும் தர முடியாது, ஓடி போடான்னு சொல்லலாம். நீ குடும்ப மானத்தையே வந்து கிட்ட நீ அவமானப்படுத்திட்ட, நீ எங்கள் வீட்டுக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு சொல்லி இந்த சோசியல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக புறக்கணிப்பு செய்யலாம், குடும்ப புறக்கணிப்பு செய்யலாம். இந்த மாதிரி குடும்பத்தினரால் வெறுத்து ஒதுக்கப்படும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய அனைத்து விதமான சட்டப்பூர்வ உரிமைகளை பற்றி விளக்கி சொல்லி முதலில் அவர்களிடம் உரையாடி அவர்களுக்கு என்னவெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது, சட்ட பிரச்சனைகள் என்ன என்பதை முதலில் எங்களது பட்டியல் வழக்கறிஞர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அதன் பின்பு அது போன்ற பிரச்சனைகளுக்கு சட்டப்பூர்வமாக இலவசமாக நாங்கள் எவ்வாறு சட்ட உதவி வழங்குகிறோம் என்பதை அவர்களுக்கு விளக்கி கூறுகிறோம். அதன் பின்னர் அந்த நபர்களுக்கு தேவையான சட்ட உதவியை நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்தோ அல்லது சட்ட ஆலோசனை வழங்கியோ அல்லது சம்பந்தப்பட்ட எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நபரின் குடும்ப உறுப்பினர்களை வரவழைத்து அவர்களிடம் உண்மை நிலைகளை விளக்கி கூறி சட்டப்பூர்வ நிலையையும் எடுத்து கூறி பாதிக்கப்பட்ட நபருக்கு உரிய அனைத்து உரிமைகளை மீட்டுக் கொடுப்பதற்கு சட்டப்பணிகள் ஆணையம் சேவை புரிந்து கொண்டிருக்கிறது. இது சிவில் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அதாவது உரிமையியல் தொடர்பான வழக்குகளுக்கும் சட்ட உதவி அளிக்கிறோம், நீதிமன்றங்களில் வழக்குகளையும் தாக்கல் செய்கிறோம். அவர்களை அடித்து துன்புறுத்தினாலோ வேறு விதமாக வந்து அந்த குற்ற சம்பவங்களில் அவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டாலோ அதற்கும் சட்டப்பூர்வமான உதவி செய்வதற்கு எங்களது பட்டியல் வழக்கறிஞர்கள் மூலம் லீகல் எய்ட் கிளினிக் என்று சொல்கிறோம், சட்ட உதவி மையம் அங்கு மருத்துவமனையில் செயல்படுகிறது. நமது புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே எவருக்கேனும் எய்ட்ஸ் நோய் பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் பட்சத்தில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை என்று எங்களது பட்டியல் வழக்கறிஞர் அங்கு வருகிறார். அவரிடம் தாராளமாக கலந்துரையாடி உங்களுக்கு எதிராக உள்ள அந்த சட்டப்பூர்வமான பிரச்சனைகளை சொல்லி தகுந்த சட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு சட்ட உதவி தேவைப்படுகிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் புதுக்கோட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாற்றுத் தீர்வு மையம் என்று சொல்லக்கூடிய அலுவலகத்தில் சட்டப்பணிகள் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு வந்து நேரடியாகவும் உங்களது குறைகளை சொல்லி சட்ட உதவி பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கான சட்ட உதவி அனைத்துமே அனைவருக்கும் வழங்கப்படுவதை போன்று இலவசமான சட்ட உதவி வழங்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே பொதுமக்களும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். இதில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு மட்டும் சட்ட உதவி அல்ல, அவரை அரவணைத்து பாதுகாக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களை புறக்கணிப்பு செய்யும் அந்த அருகாமையில் உள்ள வீட்டுக்காரர்கள் அல்லது உறவினர்கள் பங்காளிகள் என்ற ஒட்டுமொத்த உறவு நட்பு அவர்களால் புறக்கணிக்கப்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சட்ட உதவி அளிக்கப்படுகிறது என்பதையும் கூடுதல் தகவலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
HIV பாதித்த நபர்களுக்கான விரிவான சட்ட உதவிகளை பற்றி மிகவும் தெளிவான விளக்கத்தை அளித்துள்ளீர்கள் ஐயா. எனக்கு மேலும் ஒரு சந்தேகம், இந்த HIV பாதித்த நபர்களுக்கான வழக்குகளில் ஏதேனும் முன்னுரிமை இருக்கிறதா? அவர்கள் ஏனென்றால் பொதுமக்கள் மத்தியில் கோர்ட் என்று வந்துவிட்டால், வழக்கு என்று வந்துவிட்டால் அது ஆண்டு கணக்கில் இழுத்தடிக்கும். இந்த நபர் HIV பாதித்த நபர் நம்மளுடைய வாழ்க்கை எந்தளவு நீட்டிக்கும் என்ற ஒரு பயத்தில் இருப்பார். அதனால் நாம் ஏன் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும், வழக்கு எப்போ முடியும் என்ற சந்தேகத்தில் இருக்கலாம் என்ற அடிப்படையில் நான் இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த HIV பாதித்த நபர்களுக்கான வழக்குகளில் ஏதேனும் ப்ரிவிலேஜ், ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி அல்லது முன்னுரிமை இருக்கிறதா என்பதை பற்றியும் தாங்கள் விளக்கமாக கூற வேண்டுகிறேன் ஐயா.
மிக சிறப்பான கேள்வியை கேட்டீர்கள் ஐயா. நேயர்களே, நம்ம டாக்டர் திரு குமரேசன் அவர்கள் மிக அழகான கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், இரண்டு விதமாக வைத்துக் கொள்ளலாம். நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல தனக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கிறது என்று தெரிந்த பின்பு அந்த நோயின் தாக்கத்தால் சமுதாய புறக்கணிப்பு அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் புறக்கணிக்கும் போது சொத்து சார்ந்த பிரச்சனைகள், உடல் ரீதியாக ஏற்படுத்தப்படும் துன்புறுத்தல்கள் போன்றவற்றுக்கு புதிதாக வந்து வழக்கு தாக்கல் செய்யும் போது உள்ள நிலை ஒன்று. இந்த நபர்கள் ஏற்கனவே வழக்குகளை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்து நடத்தி கொண்டிருப்பார்கள். வழக்கு தாக்கல் செய்த பின்பு அவர்களுக்கு எய்ட்ஸ் நோயின் பாதிப்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். அது போன்ற சூழ்நிலையில் உள்ள நபர்கள் என்று இரண்டு வகையாக வைத்துக் கொள்ளலாம். இந்த இரண்டு வகையிலுமே உங்களது நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே பதிலும் அடங்கியிருக்கிறது. பொதுவாக நாம் இந்த கலந்துரையாடலில் நின்ற விவாதம் நடத்தியிருக்கிறோம். எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தாலே அந்த நபர் பாதி இறந்த நபருக்கு சமமாகி விடுகிறார். மன ரீதியாக, உளவியல் ரீதியாக நாம் இறந்து விடுவோம் என்ற அச்சத்துடனே அந்த நபர் வாழ்வை துவக்குகிறார். வாழ்நாள் குறைந்து கொண்டிருப்பதாக ஒரு முடிவுக்கு அவரே வந்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். அது போன்ற ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. தங்களது நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படும் பட்சத்தில் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படும் வழக்கு முன்னுரிமை போன்றே எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் வழக்குகளை பட்டியலிட்டு அல்லது விரைவாக வழக்குகளை பட்டியலிட்டு விசாரித்து நடத்தி முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் வழக்குகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு விரைவாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தகவல்கள் யாருக்கேனும் தெரியவில்லை என்றால், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிந்து கொண்டீர்கள் என்றால், உங்களது நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ அவர்கள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது வழக்குகளை நீதிமன்றங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலை இருப்பதாக உணர்ந்தால் அவர்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள். அவர்கள் தங்களுக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கிறது என்ற விபரத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்தாலே போதும், அது ரகசியமாக வைக்கப்படும். இந்த நபருக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கிறது என்ற விஷயத்தை யாருக்கும் தெரிவிக்கப் போவது கிடையாது. நீதிமன்றம் உங்களது ரகசியத்தை பாதுகாத்தாலும் உங்களது வழக்கினை முன்னுரிமை கொடுத்து துரிதமாக பட்டியலிட்டு விசாரித்து தீர்வு காண்பார்கள் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஐயா, மிகவும் விரிவான ஒரு பதிலை அளித்துள்ளீர்கள். எனக்கு மேலும் இதில் இன்னொரு சந்தேகம் இருக்கிறது. இவ்வாறு ஒரு ஹெச்ஐவி பாதித்த நபர் சட்ட உதவியை எவ்வாறு பெறுவது என்பதனை பற்றி இன்னும் ஒரு எளிய முறையில் எடுத்துரைத்தீர்கள் என்றால் மிகவும் அந்த அவர்களுக்கு மிகவும் பயனாக இருக்கும்.
நன்றி ஐயா. நேயர்களே, எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டதாக ஒரு நபர் தெரிந்து கொண்ட பின்பு, அல்லது அந்த நபருக்கு எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அவரது குடும்ப உறுப்பினர்களோ சுற்றுப்புறத்தில் இருப்பவர்களோ தெரிந்து கொண்ட பின்பு அவரை ஒதுக்கி புறந்தள்ளினால் பாதிக்கப்பட்ட நபர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம். தனக்கு தேவையான சட்ட உதவிகளை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தை அணுகி தகுந்த சட்ட உதவியை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் மாவட்டத்தினுடைய பிற தாலுகாக்களில் வசித்து வரும் நபராக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு தாலுகாக்களிலும் உள்ள நீதிமன்றங்களிலேயே வட்ட சட்ட பணிகள் குழு என்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்தந்த நீதிமன்ற வளாகங்களிலேயே இந்த அமைப்பு செயல்படுகிறது. அந்த அமைப்பிற்கு விண்ணப்பித்துக் கொண்டோ அல்லது நேரில் சென்று தகவல் தெரிவித்தாலோ உங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை எங்களது வட்ட சட்ட பணிகள் குழுவினுடைய தலைவராக இருக்கும் நீதிபதிகளும் பட்டியல் வழக்கறிஞர்களும் உங்களுக்கு சட்ட உதவியை வழங்குவார்கள். எனவே மாவட்ட தலைநகரில் இல்லாமல் தாலுகாக்களில் உள்ள பகுதிகளில் வசித்து வரும் நபர்கள் அந்தந்த இடங்களில் உள்ள நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதியிடமோ அல்லது நீதிமன்ற பணியாளர்களிடமோ நீதிமன்ற அலுவலகத்தில் தகவல் தெரிவித்தாலோ உங்களுக்கு தேவையான சட்ட உதவி வழங்குவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல சட்ட உதவி என்பது உங்களுக்கு முற்றிலும் இலவசமானது என்பதை மிகவும் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள். நான் ஏற்கனவே தெரிவித்ததைப் போல எய்ட்ஸ் நோயால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்த பின்பு அவரை புறக்கணிப்பதோ அவருக்கான உரிமைகளை மறுப்பதோ அவரை அடித்து உடல் ரீதியாக கொடுமைப்படுத்தி துன்புறுத்துவதோ செய்யாதீர்கள். அதுபோன்று செய்யும் பட்சத்தில் உங்கள் மீது கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும், அந்த சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு பாதிக்கப்பட்ட நபருக்கு எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நபருக்கு தகுந்த சட்ட உதவிகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த தருணத்தில் நான் தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர், இந்த December 1 உலக எய்ட்ஸ் நோய் தின அனுசரிப்பு பற்றி வேறு ஏதேனும் தகவல்களை நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்களா?
வணக்கம் ஐயா. ஒவ்வொரு ஆண்டும் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு ஒரு தீம் கடைபிடிக்கப்படும். அதன் அடிப்படையில் இந்த வருடத்திற்கான தீம் லெட் கம்யூனிட்டிஸ் லீட், அப்படின்னா சமூகத்துடன் இணைந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொற்றினை குறைக்க முன்வர வேண்டும். இது இதற்கான தீமுங்க ஐயா. இந்த வருடம் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னிலையில் பழைய பேருந்து நிலையத்தில் கைச்சங்கிலி பேரணி நடைபெற இருக்கிறது. அது அதன் மூலமாக அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நிகழ்ச்சியும், மதியம் மன்னர் கல்லூரியில் சமபந்தி போஜனம் நடைபெற இருக்கிறது ஐயா.
சிறப்பான தகவலை தெரிவித்தீர்கள், நன்றி. நேயர்களே, இவ்வளவு நேரம் மிகச் சிறப்பான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வினை நமது புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி பேராசிரியர் டாக்டர் திரு எஸ் குமரேசன் மற்றும் மருத்துவ அலுவலர் டாக்டர் திரு கே இளையராஜா ஆகியோர் நமக்கு சிறப்பான தகவல்களை வழங்கினார்கள். அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்காக வழிகாட்டுதல் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையத்திற்கும், மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய மாண்புமிகு திரு கே பூரண ஜெயானந்த் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த புதுகை பண்பலை நிறுவனத்தாருக்கும் அதன் செய்தியாளர்களுக்கும் இந்த தருணத்தில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வினை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டு பலனடைந்த நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய டீன் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் பல்வேறு சட்ட தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.
நேர்களே, இதுவரை உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் நோய் பரவாமல் தடுக்கவும் அதனை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலாளர் மற்றும் மூத்த சிவில் நீதிபதி மாண்பமை திரு இ ராஜேந்திர கண்ணன் அவர்களுக்கும், மாவட்ட எய்ட்ஸ் மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவு மாவட்ட திட்ட அலுவலர் திரு டாக்டர் கே இளையராஜா அவர்களுக்கும், புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் திரு டாக்டர் எஸ் குமரேசன் அவர்களுக்கும் புதுகை பண்பலையின் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும், புதுகை FM.in என்ற இணையதள வாயிலாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.